வேதனை என்ற உணர்வு வரப்போம்போது அவருடைய அழுத்தம் அந்த வேதனைப்பட்டோருக்கு இவர்கள் உதவி செய்திருந்தால் அந்த உணர்வு வளர்ந்திருந்தான். இந்த ஆன்மா அங்க போகும்போது அவரே இந்த உங்க அப்பாவுடைய ஆன்மா வெளிவந்த பின் உங்களுடைய ஈர்ப்போட்டத்துக்கு வந்து அந்த சப்தரிஷி மண்டலத்தை அடையச்சியல். ஆனா அவருடைய குடும்ப சம்பந்த பரிசுன்னா அது ஒளி சரீரம் பெறச்சியல் இல்லை என்றான், இன்னொரு உடலுக்கு அது போயே தீரும். ஆகவே அது உடல்ல பல சிரமங்களை வேணும் குறைக்கும். ஆகவே இந்த உங்கள் தாயின் அவங்க தந்தையின் உணர்வுகள் அங்கு இருப்பதனால் நீங்க எண்ணியவர்கள் அந்த அந்த எந்த உடலுக்குள்ள அந்த ஒரு வட்டமா வரும், வட்டமா வந்து அவங்க துயரத்தை குறைக்கும் அந்த உடல்ல. அதனால இந்த உடலை விட்டு வெளிவந்த பின் உங்களுடைய ஈர்ப்போட்டத்துக்கு வந்து ஏன்னா அந்த உணர்வின் தன்மை பெற்று இதை நீங்க வின்செலுத்தப்படும் போது இந்த உணர்வை அங்கே அழித்து விடலாம். சொல்றதும் என்ற இப்ப உங்க தாயின் தன்மை முன் சென்றதுன்னா எளிதில் உங்க தந்தையின் உணர்வு இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் எளிதில் அங்கு ரெண்டு பேரும் இணைய வைத்திடலாம். அந்த ரெண்டு உணர்வு ஒன்றாகிவிட்டால் நீங்கள் வின் செல்வது ரொம்பவும் எளிது. அந்த ஈர்ப்பு வட்டத்தில் நாம் செல்லப்படும் போது நாம் பிறவியில்லா நிறைய அடைவது மிகவும் எளிது. நம்ம மூதாதைகளை நாம் வின் செலுத்தப்படும் போது முன் அவர்கள் மனிதனாக பிறந்தார்கள், பின் அவர் வழியிலே நாம் வளர்ந்தோம். இந்த உடலை விட்டு சென்ற பின் அவர் ஒளியின் உடலாக்கினால் அவர் உணர்வு நமக்குள் இருப்பதனால் நாம் உடல் விட்டு சென்ற பின் அதன் உணர்வு சப்தரிசிகள் என்று எண்ணும் போது அந்த உணர்வு நமக்குள் உறுதுணையா இருந்து இந்த உடல் இதே போல உங்க குல தெய்வங்களையும் இதே போல வணங்கி அந்த உணர்வை ஈர்க்க சக்தி பெற்று உங்களை எண்ண வைத்து அந்த உணர்வை ஈர்த்து பழகுவதற்கு இப்ப எல்லாம் தொடர்ந்து அந்த வேலைகளை செய்து. ஆகவே இதை யார் ஒருவர் பின்பற்ற வேண்டும் என்று பின்பற்றுவாரோ அவர் கிடைக்கும். என்ன சாமி தியானத்துக்கு சொன்னதுல இருந்து சொத்த சம்பாரிச்சு இல்லாதுன்னா இதை விட்டுட்டு இங்க வர வேண்டியதில்லை. அப்புறம் மீண்டும் வேதனை என்று உணர்வு வர வேண்டியதில்லை. ஆக நம்மளுக்கு ஞானம் இல்லை என்றால் செல்வத்தை நாம் பாதுகாக்க முடியாது. செல்வம் இருந்தும் துயரத்தை தான் உண்டாக்குமே தவிர நீங்க அங்க நன்மை ஏற்படுதான். செல்வம் இருந்த குடும்பங்கள் எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க சொல்றவங்களுக்கு அர்த்தமே தான். இதே போன்ற மனிதனின் வாழ்க்கையும் இந்த மனிதனுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலைகள் அடையவேன். அதுக்குத்தான் நம்ம உணர்வுகள் நம் உடலில் அணுக்களுக்கு அந்த வீரிய சக்தியை ஊற்றி எப்போதெல்லாம் நம்ம சங்கடங்களை எண்ணுகின்றோமோ அதை நம்ம உடலுக்குள் போகாதபடி அதை தடுத்து அதை ஆத்மசுத்தி செய்து எங்கிருந்து வருதோ அவர்களுக்கு நல்ல உணர்வும் நல்ல செயலும் தர வேண்டும் என்று அவர்களுக்கு நல்லதை பார்க்க வேண்டும். ஒரு நோயாளியை பார்த்து நாம் நுகர்ந்தால் அந்த நோயின் உணர்வு நமக்குள் வந்து உடனே ஆத்மசுத்தி செய்து அந்த நோயின் தன்மை நீங்கி அவருக்கு நல்லதாக வேண்டும் என்று அப்ப அந்த உணர்வு காதலை கேட்டு நுகர்ந்து அது மீண்டும் அது வழி அழைத்து வந்தால் அங்கு நல்லதாக இருக்கு. இல்லை என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உணர்வு அங்கு வருது. நீங்க என்னதான் ஒருத்தருக்கு சொன்னாலும் கூட என்னமோ சொன்னாரு மீம்பாங்க மறுபடியும் அந்த வேதனை தான் அனுப்பணும். ஆகவே நாம் அது உணர்வு யார் ஒருவர் கடைபிடிக்கின்ற உங்க வாழ்க்கை அதுங்க நலமாகும். அப்புறம் இதை துணை கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாவை சூட்சம சேகரித்து சப்தரிஷி மண்டலத்தில் அடைய செய்வது. அதை அடைய செய்யும்போது எந்த பையன் அதை செய்தானோ அவனுக்கு எண்ணும் போதெல்லாம் அந்த சப்தரிஷி மண்டலத்தை எடுத்து பல தீமைகளை ஒடுக்கும் சக்தி பெறுகின்றான் அவனுக்கு வருகின்றது. ஆனால் அவர் குடும்பத்தில் உள்ளவர் எல்லாம் இதே போல அவங்க செய்தான் என்றான் அந்த திருவனைத்தான சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்ததனால் அந்த உணர்வு அந்த குடும்பத்தில் ஒருவர் பெறுவார்களானால் அவர் உடல் அறியாத சேர்ந்த இருளை நீக்கி அந்த மெய்ப்பொருளை காணும் சக்தி அவர்கள் பெறுவார். அதுக்காக வேண்டிதான் அந்த குடும்பத்தோடு சேர்த்து உருக்கணைந்து இவர் ஒருவர் செய்தாலும் எல்லாரும் சேர்ந்து அதை செய்தால் அதை செய்யலாம். இல்லை நீ செய்திருப்போ நான் என்றேன் என்றால் அவருடைய பிரியத்தை நாம் ஒன்றும் கெடுக்க முடியாது. அவர் இதே உணர்வானால் மீண்டும் அவர் உடலை விட்டு சென்ற பின் எந்த ஆதரவும் வேதத்தில் நமக்கு இந்த சக்தி கிடைக்கும் என்று நம்பினார்களோ இவர் இறந்த பின் இதே மந்திரத்தில் சொன்னால் இவர் எந்த தெய்வத்தின் நிலை இருந்தாலும் அடுத்தவன் கையிலே அடிமையாகி மந்திரவாதிகளுக்கு உபயோகமாக போய் சேரும். ஆகவே அங்கே அவன் படாத பாடுபடுத்தி அதையெல்லாம் தேய்விடையாகி பின் ஆகவே எவரும் இந்த மனிதனான பின் இருளை ஒளியாக்கி அந்த உணர்வை பெறவில்லை என்றான். மீண்டும் இருளின் நிலையை வளர்ச்சி அடைந்து மனிதன் அல்லாத பூச்சி புழுவாக தான் பிறக்க வேண்டியது வரும். ஆகவே அவர்கள் யார் அந்த ஒரு பையன் எடுத்தானோ அவனுக்கு லாபம், மற்றவங்க எடுக்கலைன்னா அவங்களுக்கு இல்லை. அதனால இந்த குடும்பத்தில் ஒருவர் எல்லாருக்கும் கிடைக்க வேணுங்கிறதுக்குத்தான் இந்த முறைப்படுத்தி நீங்க குடும்பத்தில் இல்லை இல்லை எங்க அப்பாவை கொண்டு போய் நான் இதில் கொண்டு காக்காக்கு சோறு வச்சு கங்கையில் கலக்க போறேன்னு சொன்னால் அது அவங்க கங்கையில் கலக்க வேண்டியதுதான். அம்மாவை சென்னைக்கு அவங்க சோறு வச்சு கூப்பிடுவாங்க. கூப்பிட போகும்போது இந்த வீட்டு வாசப்படியில் மண்ணை எடுத்துட்டு போய் உங்கள் குடும்பத்தில் அந்த கஷ்டம் வருது இந்த கஷ்டம் வருது அப்படின்னு பழைய துணிகளும் தொழில் தர முடிய எடுத்துட்டு போயிட்டான்னா, இப்படி அந்த ஆன்மாவை எந்த பக்தியில் இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தின் தன்னை பெற்றாரோ இது எல்லாம் நான் எடுத்து வழித்து கொண்டு போய் அம்மாவை சென்னைக்கு நீங்கள் சோற வச்சு கூப்பிடுவோங்க நீ வா தம்பின்னு அவங்க உணர்வை எளிதில் இங்கே எடுத்து வச்சு அதுக்கென்று ஒரு கருத்தன்மை உண்டு அதில் எடுத்து அதன் உணர்வை ஒளியால் அடக்கி வச்சு மீண்டும் இவனுக்குள் பிறக்கி அந்த ஆன்மாவுடைய தன்னுடைய ஈர்ப்போட்டத்தில் விட்டு பல தீமைகளை பெருக்கும் சக்திகளை பெறுவாங்க. ஏன்னா இதில் வெளியில் சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடணும். அதனால பிறருக்கு அடிமையாக்க முடியுமே, எதாவது சொர்க்கத்தை அனுப்ப முடியாது. அந்த பிதர்களுக்கு சாப்பாடு விட்டு அவங்க மனசு திருப்திப்படுத்தணும் சொல்லுவாங்க. இது எல்லாம் அரசர் காட்டிய வழிகள். நாம் சரியான உணர்வு வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைக்கி இணைத்த பின் அடிக்கடி நாம் மூதாருடன் வழங்கும் போது அவங்க உணர்வுனா வேதனையான உணர்வு நமக்குள் இருக்கு. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெற வேண்டும், என் உடம்பு முழுதும் படர வேண்டும் என்று அந்த நினைவு நாள் என்று நம் உடலில் மூதாதையுடைய உணர்வுகள் நமக்குள் இருப்பதனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளில் பெற வேண்டும் என்றால் நம் உடலில் உள்ள அணுக்களுக்கு ஒளியான அந்த உணர்வு இங்கே வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்து அவர் இருண்ட உலகை மாற்றி நமக்கு ஒரு தெளிவான நிலையில் வரவிடும். ஆகவே நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் மூதாதையுடைய பழகி இந்த இயக்கணும் நமக்குள் வந்த ஜீவனமாகி அதனுடைய மலம் தான் நமக்குள் வரும். அந்த மலம் நமக்குள் நோயாக மாறுகின்றது. ஆகவே இத்தகைய நிலையிலிருந்து விடுபடுவதற்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று நமது அந்த உணர்வுகள் நாம் எடுத்து பிறக்கப் போகும்போது நம்ம மூதாதையுடைய உணர்வுகள் இது மாற்றி அமைத்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து நமக்குள் நல்ல அணுக்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுக்குத்தான் இந்த முறைப்படுத்துவது. அப்புறம்
எங்களுக்குள்ள விளையணும்.
இப்ப நீங்க அப்பாவை சந்தர்ப்பத்தால் தெளிவான அந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற்ற நஞ்சிகள் கரைந்து பெருவீடு பெண்ணிலை என்ற நிலையை அடைந்து அழியாத ஒளி செய்கின்றன. உங்க குலதெய்வங்களுக்கு அவங்க பிறவியிலான நிலை அடைய போகும்போது அதன் உணர்வின் தன்மை கொண்டு உங்க உடலில் வரும் இருளின் நீக்கி அறுவழி இந்த பிறவியிலான நிலை அடையும் மார்க்கம் இங்கே கிடைக்கும். இல்லை நீங்க சாப்பாடு வச்சு கூப்பிட்டீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபடி நீங்க குலதெய்வங்களை உணரும்போது அருளா அடி அம்மையா அது அண்ணன் தம்பி மச்சான் மாமா அவன் எனக்கு தீமை செய்தான் இந்த தீமை செய்தான்னு அருணா அதுலேருந்து சாமிக்குள்ள ஒருத்தர் கொடுத்துடுறாங்க. மீண்டும் ஆவின் தன்மை எழுப்பதற்குத்தான் உதவுமே தவிர ஆனால் நாம் பிறவியில்லாத நிலை அடைவதால் ஆக குலதெய்வங்களை வணங்கும் முறையே எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடல் விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற்ற நஞ்சிகள் கரைந்து பிறவியில்லா பெருவீடு நிலை என் பெருவீடு பெண்ணிலை என்ற நிலை அடைய வேண்டும் என்று அவங்களை வின் செலுத்தி பழக வேண்டும். அதான் நீங்கள் செய்யும் மூதாதைகளுக்கு செய்யதான் குல வழியில் தான் நம்ம வந்தோம். அவர் ஒளியே ஒளியின் உடலாக்கப்படும் போதும் நாமும் அந்த நிலையை அடைய முடியும். என மனிதனுக்கு பின் பிறவியில்லா நிலை அடையது ஆறாவது அறிவு கார்த்திகேயம். இதன் வழிபடித்து நாம் செல்வோம் என்றால் நாம் பிறவியில்லா நிலை அடைய முடியும். அப்புறம் நீங்க என்ன கேட்கணும், நமக்குள் வலுப்பெற்றனால் நாம் எண்ணும் போது இதுல இருந்து இழுக்கும் சக்தி அதிகமாகுது. ஆனால் நம்ம கிட்ட பலவீனமான சக்தி இருப்பதனால் தொக்கி உள்ளது கொஞ்சம்தான். ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணும் போது வெளியில இருக்கிற அந்த துருவ நட்சத்திரத்தை வலு ஜாஸ்தி. அப்ப அதை இழுக்கும் போது என்ன செய்யும், அதை இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடலுக்கு அப்ப இந்த ஆட்டம் வரும். தியானத்தில் சில பேர் இருக்க போகும்போது இந்த உடல் உணர்வு இருக்கப்படும் போது இதே மாதிரி சில ஆட்டங்கள் வரும். ஆனா சுற்றுறது வேறு ஈர்க்கும் ஆட்டங்கள் வேறு. அதனால இதே அந்த துருவ நட்சத்திரத்தினோடு நாம் ஈர்க்கும் சக்தி அதிகரிக்க போகும்போது அதன் நம்ம உடல் உள்ள வலுவை குறைவா இருப்பதனால் அதன் நம்மை உடலை ஆட்டுங்கிறது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவும் நமக்குள் அது சமமாகிவிட்டால் அந்த ஈழ்க்கும் சக்தி போக நமக்குள் வலுவான நிலைகள் ஏற்படும். முதல்ல ஆரம்பத்தில் பெறும் பின்னாடி அது வலுவாய்க்கிறோம். துருவ நட்சத்திரத்தின் வலிமை பெறும்போது அது சரியாகும்.
முடிச்சிட்டீங்க, விளக்க நான் என்ன கொடுக்குறேன். வந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு, நடந்ததெல்லாம் இதனால இப்படிதான் நடந்ததுன்னு. அதாவது அவங்க வந்து இவங்க நம்ம வழியிலே திருமணம் நடத்தணும்னு இவங்க கட்டாயப்படுத்துறாங்க. அவங்க நாங்க பேரும் புகழும் இருந்திருக்கு, இதெல்லாம் செய்தல் எல்லாம் பழக்கம் இருக்கு, நாலு பக்கத்தில் நாங்கள் பழகணுங்க, இந்த மாதிரி எங்க இதை வச்சுதான் செய்யணும். சரி, உங்க வழியில செய்யணும்னு நீங்க அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க சொல்லிடுங்கன்னு அதே மாதிரி செய்யறாங்க. சரி, எதுக்கு இங்க கல்யாண பத்திரி அந்த இதில் ஒன்று வச்சுனா மட்டும் யோஜனை கேட்க வந்தாங்க. யோஜனை கேட்க வரப்போகும்போது அவருக்கு ஒரு நெஞ்சு வலி இருந்தது. அந்த நெஞ்சு வலி இந்த மாதிரி இருக்குங்க, அதனால தானே சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அதனால இந்த நெஞ்சு வலி நின்ன உடனே என்ன ஆகி போச்சு, அவர் மனசு மாறி போச்சு. அப்போ ஊருக்கு போன உடனே அவர் மனசு கலங்கிருக்கு. இது விடா கண்ணனா விடாப்பிடியா பிடிச்சிக்கிட்டு இருந்தவொடனே ரெண்டு மனசு என்ன ஆகி போச்சு, அவர் மனசு இதாகி போச்சு, சாமி வச்சே கல்யாணம் பண்ணி போடலாம் அப்படின்னு. அப்புறம் வந்தால் இப்போ அவர் ஒத்துக்கள்னா அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் சொல்லும்போது என்னாகும் அப்படிங்கிற போது, இந்த குடும்பத்தினருக்கு நாம் அன்னைக்கு உபதேசிக்கக்கூடிய உணர்வு வச்சு தான் அவங்க திருத்தம் பண்ணி. அதுக்கு முன்னாரையும் பாருங்கள் எப்படி புதுசு சம்மந்தம் பண்ணிட்டு ஐயர் வச்சு செய்யாதபடி இந்த மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு உணர்வுகள் அங்கே தோன்றதான் செய்யும். ஆனால் நாம் அன்னைக்கு உபதேசிக்கும் போது மற்றவங்க கேட்க போகும்போது தான் அவங்க தெரிந்து தெளிந்து வாழக்கூடிய அந்த வாய்ப்புகள். என்னதான் தெளிந்து வாழ்ந்தாலும் கூட நாம் அந்த அனுபவம் பெற்றவங்களுக்கு செய்யலைன்னா அதை ஒரு மனசில் ஒரு அழுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால் அந்த அழுக்கு மாறி நம்மளோட ஒத்து வந்தாங்கன்னா சரி, இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு போய் நம்ம மனசு எப்படி அவங்க தெரிய வேணும், நம்ம எந்த இடத்துலையுமே எது மாதிரி கல்யாணங்கள் நடந்தாலும் அவங்க நாங்கள் இந்த மாதிரி செய்யணும், சரி உங்கள் படி செய்யுங்க அப்படின்னு நாம் சொல்லிட்டு, நாம் அதுக்கு முன்னாடி நாம் தியானம் இருந்து அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிடுறோம். அவங்க முறைப்படி எதை செய்தாலும் கூட அவங்க வழியும் நான் போனேன். ஏன்னா ஆரம்பமே நம்ம பொண்ணு வீட்டுக்காரர் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட போய் நாங்கள் எங்கே சொன்னபடி தான் கேட்கணும்னு சொன்னால் நடக்குமா? இதனால் விபரீதங்கள் தான் ஏற்படும். அதனால் மனது ஒத்து வர்றதுக்கு நாம் தெரிந்தும் தவறு செய்யக்கூடாது. அதனால் அவங்களோட ஒத்துழைத்து நம்முடைய தத்துவத்தை இணைந்து அவர் இடத்துல சொல்லும்போது தான் ஏற்றுக்கொள்ளும் பக்கம் ஒரு இல்லை. இல்லை நாங்கள் இந்த வழியில் பெரிய சக்தி பெற்றுருக்கிறோம் அப்படின்னாலும் இப்படி செய்தால் நல்லா இருக்கும்னா நம்ம காரியம் அத்தனைக்கும் தடைப்படும். நீங்கள் நல்லதை எடுத்து யாருக்கும் சொல்ல முடியாது, அதை வளர்க்க முடியாது. இப்போ இவங்க இதில் அப்படினாங்க, வந்த உடனே கல்யாணத்துக்கு வந்தவுடனே அவங்க போய் போயிட்டோம், போனவுடனே அவங்க என்ன செய்தாங்க, நாம் முறைப்படி செய்யணும்ட்டாங்க, நீங்கள் அதை எப்படி செய்யுங்க அப்படின்ட்டு. கடைசியில் தாலி எடுத்து அவங்க கையில் நீங்கள் தாங்க கட்டணும் இல்லைங்க, நீங்கள் தான் கொடுங்கங்கிறாங்க உசலம்பட்டியில். காரணம், நாம் எது பழக்கத்தில் இருக்குமோ அந்த பழக்க உணர்வு தான் வரும். அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது, தெளிவாக்க வேண்டியது நம்முடைய கடமைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா நமது தான் உயர்ந்தது என்று நாம் சொல்லப்பட போகும்போது அடுத்தவங்க அவங்களது உயர்தாங்க என்று சொல்வார். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நமது தியான வழி அன்பர்கள் நம்ம விட்டு அந்த பிடிவாதம் இருக்கிறார். அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை, நம்முடைய தத்துவத்தை அவங்க உடலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை உருவாக்குமே தவிர, நாம் பிடிவாதம் சொல்லி நம்மளை வெறுக்கும் தன்மை என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சாமியாக தான் அது பண்ணுறாங்களா இது பண்ணுறாங்களா இப்படி சொல்கிறாங்கன்னு நிலை வந்து அந்த அளவு கூடாதபடி. இப்போ இந்த சடங்குகள் செய்ய போகும்போதும் சரி, இந்த உடல் விட்டு பிறந்த பின்னர் பாடு காக்காய்க்கு சோறு போகிறேன் அது போகிறோம்னு அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறோம். நாம் என்னச்சுணும், அது தியானம் இருந்து நான்மாவை அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து நாம் எல்லாரும் கூட்டு தியானம் இருந்து இந்த உடல் விட்டு பிறந்து சென்ற ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இருந்து உடற்பெறும் உணர்வு கலந்து பெரியவில்லா நிலை அடையணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லப்படும் போது அவங்கள என்ன சொல்லணும், பாருங்க இந்த ஆன்மா எப்படி விண்ணுக்கு போகுதுன்னு பாருங்க அப்படி கொஞ்சம் தூண்டி விட்டோம் அந்த ஆர்வத்தில் இருப்பாங்க. அப்போ அதே நேரத்தில் அவங்க எழுக்கும் போது ஆன்மா வென்று சொல்வது அவங்களையும் பார்க்கலாம். இதே மாதிரி நாம் பழக்கத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறோம், அவங்கள புதுப்பித்து கொண்டுறணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் பழக்கத்துக்கு வந்து மாற்ற முடியாது. இப்போ கேரளாவில் அனுசரம் மொக்க அரிசி சாப்பிட்றாங்க, நாம் இந்த அரிசி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடுவோம்னு நாம் நினைக்கிறோம். நம்ம கிட்ட நைஸ் அரிசி பொன்னி அரிசி சாப்பிடணும்னு இந்த அரிசி யார் சாப்பிடுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க உங்கள் ருசி தான் அவங்க உங்களுக்கு இருக்கு. அதனால நாம் குரு காட்சி அறுவடையில் மற்றவங்களை மதித்து பழக வேண்டும். அவர்களை உயர்த்தினால்தான் நமது சொல்லுகள் அங்கே ஏற்கும் பருவம் கிடைக்கும். இல்லை என்னதுதான் உயர்ந்தது என்றால் நமது உணர்வை அவங்க தாழ்த்தி காட்டுவாங்க. தாழ்த்துவதற்கு என்னென்ன சந்தர்ப்பம், நாம் நமதுடைய தத்துவங்களை அவர்கள் அணுகி போய் தான் சொல்ல முடியுமே தவிர கட்டாயப்படுத்தி யாருக்குமே துணிக்க முடியாது. கட்டாயப்படுத்தி சொல்றதோ நமது நல்லதுதான் என்று நீங்க வலிப்புறுத்தினால் நம்ம மேல வெறுப்பு தான் வரும். அந்த வெறுப்பு இருக்காதபடி அவர்களை பக்குவப்படுத்தி நம்முடைய நிலைகளை படிப்படியாக மாற்றி அவருடைய உணரும்படி செய்வதுதான் நம்முடைய கடமையா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உடல் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எலக்ட்ரான் அவனுக்கு எதிர்நிலையான அழுத்தங்கள் நாம் எவ்வளவு உண்மை சொன்னாலும் வெறுக்கும் தன்மைதான் வரும். அதனால இதையெல்லாம் நம்ம மாற்றி நமது வழிகளை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பருவ நிலைக்கு நம் பக்குவ நிறைவுக்கு கொண்டு வந்தேன்.
அப்புறம் நாம குரு காட்டிய அறவழியும் பக்தி என்றால் நீங்க நல்லா இருக்கணும் நாம என்றோம். நம்ம வழியில் நீங்க நல்லா இருக்கணும், அந்த தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளை பெற வேண்டும் நாம என்றோம். இது உண்மையான பக்தி. உங்ககிட்ட குறை கண்டால் நீங்களும் பொருள் அறிந்து செயல்படும் தன்மை பெறணும். ஒரு குறையான சொல்லுகள் சொன்னா கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும். ஆக தெய்வீக அன்பும் தெய்வீக அருள் பெற வேண்டும் என்று நான் நினைக்க போகும்போது நான் தெய்வம் ஆகிறேன். ஆக தங்கத்தை போல மனம் மங்காத நிலை பெற வேண்டும் என்னும்போது தங்கம் எப்படி மங்குதுலு நம்ம மனசு குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ளாத நிலையில நம்ம மனசு மங்காதோடு ஒரு தெளிவான மனதில் உறுதி கொண்டு நம்ம செயல்படுத்தும் தன்மை வருகின்றது. வரித்தப்பல் என் சொல் தெளிக்க வேண்டும் என்றால் நமது சொல் பிறருடைய தெளிவான மனதை உருவாக்கும். வரித்தப்பல் என் சொல் தெளிக்க வேண்டும் என் செயல் நான் செயல்படும் போது அவருக்கு ஒரு தெளிந்த மனதை உருவாக்க வேண்டும். ஆக வைரத்தப்பல் என் சொல்லும் செயலும் அது ஜொலிக்க வேண்டும், என் வாழ்க்கையும் அத்தகைய ஜொலிக்க வேண்டும் என்று நாம் என்றோம். ஆகவே நாம் என்றது இது பக்தி. ஆக மலரை போல மனம் பெறவனும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறவனும் மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்று நாம் எண்ணுவது பிறருக்கு அது பெற வேண்டும் என்று பக்தி. இப்ப கோயிலில் போய் என்ன செய்யறது? பக்திங்கிறதே என் வீட்டில் என் பையன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான், உனக்கு எத்தனை தர விரதம் இருந்தேன் எல்லாம் பண்ணேன் எனக்கு இப்படி நீ சோதிச்சுட்டு இருக்கிறியே, இது பக்தி. இப்ப இருக்கிற பக்தி அந்த பக்திங்கிறது அறியாமை. அறியாத்தன்மையில் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோமே பக்தி உண்மையான பக்தி. அங்கு எந்த தெய்வ நிலை இருக்கின்றதோ அதை பெற வேண்டும் என்று இயங்கி பெறுவதுதான் தெய்வம், அந்த உண்மையான பக்தி. அது இப்ப கோயிலில் பண்ணி என் பையன் இப்படி செய்ய பண்ண நம்ம பேர் அர்ச்சனை பண்றது, அதுக்காண்டி காசு கட்டுறது, காசு கட்டிட்டு குறைய சொல்றது, இந்த குறைய அந்த தெய்வம் தான் நீக்கி தருவோங்கிறது. ஆக நாம் இன்னும் எண்ணமே இறையாகி உணர்வின் செயலாகும்போது நமக்குள் அந்த தெய்வம் ஆகின்றது. ஆகவே நாம எந்த தெய்வத்தை என்ன வேண்டும், நான் பொருளறிந்து செயல்படும் இந்த உணர்வு வர வேண்டி சிந்தித்து மாற்றம் வருகின்றது. கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் என்பது என் சொல் பிறருக்கு இனிமையாகின்றது மகிழ்ந்து வருகின்றது உறவு அதன் இணைந்து வாழக்கூடிய நிலை வருகின்றது. ஆகவே வெறுக்கும் தன்மை அங்கு வருவதில்லை. ஆக தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருள் நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது அவன் நீங்கள் பெற வேண்டும் என்பது நான் முதலில் பெறுகின்றேன். ஆக உங்களுக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பை எனக்குள் விடாது தடுக்கின்றேன். ஆக உங்க வெறுப்பினுடைய உங்களுடைய குறைகளை நான் எண்ணுவதில்லை. ஆக நீங்களும் நிறைவு பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். தங்கம் எப்படி மனம் மங்காது இருக்கோ சிறு குறைகளை கண்டாலும் என் மனசு மங்காத நிலையை பெற வேண்டும் என்பது நம்முடைய தத்துவம். ஆக நம்முடைய தத்துவம் என்ன, ஆலயத்தின் பண்பு இதுதான். ஆனால் அதை விட்டு விட்டு நான் தங்க நகையை பார்த்தவொடனே எங்க வீட்டுல தங்கம் எல்லாம் காணாமல் இருக்கு, அத்தனை நகை போட்டு நீ பரிசீலித்தே நான் அழுகிறவங்க தான் இருக்கிறாங்க. வைரம் போயிடுச்சுன்னா அந்த வைரத்தை போட்டு அங்கே பார்த்தோன்னே நீ இத்தனையும் போட்டிருக்கேன் என்கிட்ட இருக்கலாம் பரிசுச்சேன்னு அழுகிறது தான் நீ கோயில். இதுதான் பக்தி. இன்னைக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சொல்றது தான் பக்தி என்ற நிலை இருக்குங்கிற அது அறியாத பக்தி, அது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆகவே நம்ம குறைகளை சொன்னால் அந்த தெய்வம் செய்யும்போது மூட நம்பிக்கையில் தான் வாழ்கின்றமே தவிர தன்னம்பிக்கை என்பது அங்கு இல்லை. ஆகவே ஞானிகள் காட்டிய அறுவழியும் நமக்குள் நடக்கும் நிகழ்ச்சிகளை நாம் எடுக்கும் உணர்வுகள் நம் உணர்வுகள் எப்படி இயங்குகிறது என்றுதான் கோயில். அதை நாம் எடுத்து நமக்குள் எடுத்தானா அந்த உணர்வுகள் நமக்குள் அந்த இறையாகி உணர்வு செயலாகும்போது அதுவே தெய்வம் ஆகின்றது. அந்த உணர்வின் தன்மை நம் உடல் ஆகும்போது அது சிவம் ஆகின்றது. ஆக சிவ தத்துவத்தின் இதிலே எல்லாரும் பண்பும் அன்பும் பெற வேண்டும் என்று இந்த கணக்கை கூட்டினால் எனக்கு மகிழ்ந்து வாழும் மகிழ்ச்சியாக வாழும் அருள் உடலாக எனக்குள் வாழுகின்றது. ஆகவே இந்த அருள் உடல் ஆகப்படும் உணர்வின் தன்மை தெளிவாகும் போது ஆறாவது அறிவு ஒளியாகின்றது. ஒளியின் உணர்வு உயிரோடு சேர்க்கும் போது ஒளியின் உடலாக மாறும் தன்மை. எல்லாரும் ஒளி பெய்ய அதை எல்லோருக்கும் அருள் பெற வேண்டும் என்பது பகமை இங்கு மறக்கப்படுகின்றது. அவர்கள் அந்த ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டோம் என்றால் நமக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு நம்மளுக்கு அருளியும் நாம் சிந்திக்கும் தன்மை கொடுக்கின்றது. இது கோயில்களில் வந்து அந்த அருள் பக்திகளை செலுத்துவதற்கு மாறாக மூட பக்திகள் தான் நாம் இருக்கின்றோமே தவிர இந்த மூட பக்தின்னு சொன்னாலே சிலருக்கு என்ன தப்பாக நினைச்சுவாங்க. அதனால அது அரியா பக்தி என்று சொல்லலாம்.
அடுத்து
அதாவது நாம் பள்ளிக்கு மாணவனா அனுப்புறோம். ஒரு பையன் படிப்பு மேல கருத்து சொல்லி புரிஞ்சுக்கிறான், இன்னொரு பையன் வந்து படிக்கும்போது என்ன செய்யறான், புரியறது இல்லை. அவன் புரியலேங்கிற போது அர்த்தம் விளையாட்டு மேல அவன் கவனத்தை செய்து அந்த விளையாட்டு மேல ஞாபகத்துக்கு போயிடலாம். பள்ளிக்கு வரப்போ போகும்போது எல்லாம் தெரிந்து வருவதில்லை. இப்ப நாம ஞான பள்ளிக்கு வரப்போகும்போது தெரிந்து வரவில்லை, தெரிந்து கொள்றதுக்கு தான் இங்க வர்றோம். நம்ம குரு காட்டிய அருவழியே ஞானத்தை தெரிந்து கொள்ளதான் வருகிறோம். அப்ப இங்க உபதேசிக்கும் உணர்வை அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று ஆசை உள்ளவருக்கு அதன் மேல வளர்ச்சி இருக்கும். அதே சமயத்தில் சாமியிட்ட போனா ஏதோ தொழில கிடைக்குமா, தொழில லாபம் கிடைக்குமான்னு அந்த உணர்வோடு வர்றவங்களும் உண்டு. அவங்கள நான் வர வேண்டாம்னு சொல்ல முடியாது. அவருடைய சிரமங்கள் எதுவோ இந்த மாதிரி நீ செய், அது உனக்கு நன்மை தரும் அப்படின்னு அந்த முறைப்படி செய்தா நன்மை ஆச்சு, நான் செய்தே நல்லா இருக்குங்கிறாங்க. நல்ல அனுபவப்பாடு அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வர்றவங்க ஒன்று ரெண்டு தான் இருக்குது. நல்லா ஆகி போச்சுன்னா அதோட மறந்து போறவங்களும் உண்டு. ஒரு சமயம் தபவனம் ஆரம்பித்த புதுசுல ஒருவருக்கு 12 வருஷ காலமா வயிற்றுவலி, அவன் நீங்கவில்லை அப்படிங்கிற நிலைக்கு வர்றாரு. அந்த பக்கம் திருப்பிட்டுருவோம், நம்மளுக்கு வேண்டாங்க, உங்களுக்கு நாங்க வச்சுக்கோம். இந்த சவுண்ட் கேட்கறதுனால நான் பேசுறது கொஞ்சம் கம்மியாகி போகுது, அதனாலதான் இதை ஆஃப் பண்ணிடுச்சு. ஏன் சொகத்துக்காக பார்த்தேன்னா மற்றவங்க கேட்கறதுக்கெல்லாம் போகுது, அதில் ரெக்கார்ட் பண்ண போகும்போது இரும்பு துரணிசாமி நல்லா பேசினா கேட்கலாம், கேசட் வாங்கி போனால் அதுவும் இல்லாமல் போயிடுது. நல்ல கொஞ்ச நேரத்துக்காக வேண்டி எல்லாரும் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை இருப்போம், நமக்கு வேற்றானா தன்னால அப்புறம் காஞ்சிட்டு போதும். அதே போல இப்போ என்னமோ சொல்லியிருந்த ஸ்டாண்டில் போய் மாட்டிடுச்சு. நான் வைத்த வழியோட வந்தாருங்க, அவரால் தாங்க முடியலைங்க. அப்போ நான் அந்த சும்மா அந்த குடிசை தான் இருக்கு, நான் நம்ம முந்தி தங்கியிருந்தேன்னு அந்த சின்ன ரூம் போட்டிருந்தேங்க, அங்கேயே படுக்க போட்டு தியானத்தை பண்ணி அந்த வயிற்று வலியை நீங்கி நல்லா ஆகிப்போச்சு. நான் தான் பார்த்தேன். அது ஏன் கேட்குறீங்க, இங்கேருந்து எங்கெல்லாம் வயிற்று வலி இருக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டார். பாருங்க சாமி, நான் இதெல்லாம் ஊரில் போய் என்ன சொல்கிறேன்னு பாருங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. போய் பார்த்தா கீவரிசன் இனி சோறு கூட சாப்பிட விட மாட்டேன் வைத்தவழி நீங்க. ஆனா இவர் சொல்லிட்டு போனார் பாருங்க, அதுக்கப்புறம் இன்னும் வழி இருவரையும் எட்டி பார்க்கணும். அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஏன் அந்த உங்ககிட்ட யாரும் சொன்ன இந்த இங்கே வழி நீ அவர் கொஞ்சம் சாமி பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு, வர சொல்லுங்க அப்படின்னு. வர்றதுக்கு நேரம் இல்லைங்க, வேலை நிறையா இருக்கு, இன்னைக்கு வரலையும் பார்க்கலங்க. அவர் சொல்லி வந்த ஆள்கள் எல்லாம் வந்தாங்க, அப்புறம் பார்த்தேன் நீங்கள்லாம் வயிற்று வழி நீக்கி நீங்களும் வராமல் போயிடுவாங்க, கொஞ்சம் வயிற்று வழி இருக்கட்டும் வந்து தினம் தியானம் பண்ணிட்டு போனோம். நடந்த நிகழ்ச்சி தான் ஆரம்பித்தங்க, பார்த்தா பெரும் கூட்டமாக இருக்குங்க. இதே மாதிரி ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு இளம்பிள்ளைவாத வந்து குழந்தைக்கு கால் வராமல் போச்சு, இந்த குழந்தைக்கு இந்த கால் வராமல் போச்சு, இதுவும் இந்த மாதிரி ஆகிப்போச்சு பொம்பளை பிள்ளை அப்படின்னு. சரி இங்க இந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்து அது ஒரு 2 மணி நேரத்தில் அது சரியாச்சு. வந்த புதுசுலயே அந்த ஒண்ணு அந்த பவர் கொடுத்து இது பண்ண உடனே குடுகுடுன்னு ஓடுது வருது. அந்த மாதிரி இது பண்ண உடனே அதோட சரி, அதுக்கப்புறம் இன்னும் வரல. நான் என்ன செய்வேன், மீனுக்கு தூண்டில் போட்டா சாப்பாடு கொடுத்தா எப்படி நம்ம கையில் சிக்கும், இந்த வயல இதை சரி பண்ணிட்டு இந்த ஞானத்தை புகட்டலான்னு பாக்குறாங்க. நீயா என்னை பிடிக்க முடியும்னு போயிட்டு இருக்காங்க. இது நடக்குது இன்னைக்கு வரையும். அப்புறம் ஒருத்தர் வந்தாருங்க, இந்த இதுகள்லாம் கட்டினோடனே இந்த மண்டபம் கட்டுறாங்க, அந்த மண்டபம் ஆமாம் வந்தாருங்க, தூக்கிட்டு வந்தாங்க, நடக்க முடியாது. இங்க வந்து போட்டு நாங்க கேள்விப்பட்டோம்ங்க, வரவங்களுக்கெல்லாம் காலெல்லாம் நல்லா இருக்கும் எந்திரிச்சு நடக்கிறாங்கன்ட்டு, அதனால இங்க ஒரு வாரம் எந்த தங்கி நல்லா இருக்கலாம்ட்டு சரி இருங்கன்னு சொல்லி போட்டு அவரை நடக்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. இங்கிருந்து அங்க ஓடினாரு, அங்க ஓடினாரு, இங்க ஓடினாரு, பார்த்தாரு. இனி எங்க ஊர்ல போய் இதை ஓடி காமிச்சு ஊரே திரண்டு வரும் பாருங்க அப்படின்னா, நடந்த நிகழ்ச்சிங்க ஊரே திரண்டு வருங்க. அது வந்து நம்ம ஊரெல்லாம் பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஓடுனாரு. எங்கிருந்து குடுகுடு குடுகுடுன்னு கைய பாருங்க, என்ன பாருங்க, எல்லாரும் பாருங்க, நான் எப்படி எப்படி இருந்தேன், ரெண்டு வருஷமா நான் எந்திரிக்க முடியல. நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டேன், அது என்னமோ ஆகி என் கை காலெல்லாம் வராம போச்சு, ஏன் அஞ்சு நாள்ல நல்லாயி போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இங்க வந்து சொன்னோன்னு ஓடுறாருங்க, அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, எல்லாம் ஆச்சு. அப்புறம் கடைசியில என்ன ஆயிட்டாங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேங்க அப்படின்னா, ஊருக்கு போய் 15 நாள் ஆளக்காலம் கவுந்தப்பாடிங்க அவரு, இந்த ஊர் கவுந்தப்பாடி. அது பான உடனே கவுந்தப்பாடி இருக்கிறவங்க தனியா தெரியும், அந்த போறத வந்து ஷாப் கடை வச்சிருந்தது. பார்த்த உடனே எல்லாம் ஊருக்கு போனாருங்க. நேர திருப்பதி மலை மேல போய் நடந்து இங்கிருந்து போய் 50,000 ரூபாய் காணிக்க போட்டு 25,000 ரூபாய் செலவழிச்சு இங்க இருந்து போனவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருக்காரு. யாருங்க 15 நாளை காணும். ஏன்னா அந்த 2 வருஷமா அந்த வெங்கடாஜலபதி இவரை கவனிக்கல, அதனால வெங்கடாஜலபதிக்கு அந்த காணிக்க முடிஞ்சு போட்டதுனால அவன் தான் என்னை நடத்தினார் நினைச்சாரு தவிர. ஆனா இந்த நிலையை அவர் என்ன இங்க இருந்து நடந்து போய் அந்த காணிக்கையை கொண்டு போய் போட்டுட்டு இங்க வந்தவங்களுக்கெல்லாம் செலவழிச்சு போயிருக்கிறார். அப்ப அங்கிருந்து நடந்தே இங்க மலை மேல நடந்தே போனவங்க இந்த காணிக்க போட்டு வந்தனும், அதனாலதான் இங்க லேட் ஆகி போச்சு அப்படின்னாரு. ஒரு சீத்தா மரமும் 3 வருஷத்துல காய்க்கக்கூடிய மரமும் தென்னை மரமும் கொண்டு வந்திருக்கணும், இது நான் இங்க ஊனணும், என் கையாரையும் ஊனணும் அப்படின்னாரு. வந்து இதெல்லாம் வச்சு ஒன்னா இந்த 2 மரத்துல ஒண்ணு வெட்டிட்டோம், ஒண்ணு இருக்கு, இன்னும் காய் காய்க்கல, காய் காய்க்கல, அது 10 வருஷத்துக்கு பக்கா இருக்கும். 3 வருஷத்துல காய்க்கிறது 10 வருஷம் ஆச்சு காய்க்கல, 1 மரம் வெட்டியாச்சு, இன்னொரு மரம் இருக்கு, இந்த பாலக்கீட உடலைங்க அந்த அளவுல அங்க இருக்குது. அந்த சீத்தா மரம் இருக்குது, இன்னும் 1 பழம் கூட காய்க்கலைங்க, அது இங்க இருக்குது. இதுதான் அந்த தோப்புக்குள்ள வச்சிருக்கோம். ஏன்னா இது மரம் நினங்கள் பட்ட உடனே இதுவும் வளரல, இந்த சீத்தா மரம் வளர பழமும் காயில மரமா இருக்கு. இதுதான் நடந்தது. வச்சுட்டு வந்தோடனே எனக்கு புளியோதரையும் தயிர் சாதமும் கொண்டு கொடுத்து, நம்ம தேங்காய் சாதம் இதெல்லாம் வச்சு சாமி கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், சாப்பிடுங்கன்னு. அவ்வளவுதான், அவ்வளவு ஆர்வமா வந்தாருங்க. 2 வாரமும் 3 வாரமா வந்தாரு, அப்புறம் அவரும் வரலைங்க. இந்த மாதிரி அந்த ஆர்வம் யாரோரும் சாமி போட்டு தூக்குறாங்களோ அவ்வளவுதானுங்க, அதோட சரி. அப்புறம் சாமி சக்தி அதோட போயிடுச்சு. ஆனா நான் நினைக்கிறது இதுலயாவது நல்லதாக்கி அதுல இந்த ஆன்மாவுடைய நிலைகளை வலுப்பெற செய்து அவங்க இந்த நல்லதானாங்க. நான் அப்ப சொல்றது நீங்க நல்லதானீங்க, இதே போல யாருக்கா வந்தாங்கன்னா நல்லதாயிப்போ நீங்க சொல்லுங்க, நோய் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லிச்சு. சொல்றதுக்காக வேண்டி இப்படி என்ன மீன்ல தூண்டில மீன் இதை இறைய போட்டு பிடிக்கிற மாதிரி கஷ்டத்தை போச்சு நம்ம வழியில் வந்தாங்கன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் நம்மளுக்கே டிமி கொடுத்து வர்றவங்கதான். எதை தப்பித்தவருண்டா, இன்னைக்கு வர்றவங்க யாரெல்லாம் வர்றாங்க? நம்ம பிறவிலானாலே அடையணும் அந்த இருக்கக்கூடியவங்க தான் வர்றாங்க. அதை பெறணும்னு வர்றாங்க, இருந்தாலும் கூட கொஞ்சம் பணம் வேணுமே சாப்பாட்டுக்கு அப்படின்னு அதுலயும் கொஞ்சம் தலை சுரண்டல் வந்துடுது. வந்த உடனே பணத்து மேல ஞாபகம் நம்ம ஆத்ம சுத்தி விட்டுறாங்க. பணம் அதை பெருசாக போகும்போது இது விட்டுறாங்க. அப்ப நம்ம எடுக்கிற நிலை என்ன செய்யுது, எங்க வர்றது? சாமி நீங்க சொன்னதுதான் செய்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க, நடக்க மாட்டேங்க. ஆனா அதே சமயத்தில் ஒருத்தர் ஒண்ணுமாக நேற்று வந்தவர், அவருக்கு பாருங்க நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்க. அவர் ஆர்வத்தோட வர்றாரு, நடக்குது. ஆனா அதே சமயத்தில் நடக்குது வரமாட்டேங்கிறான், நான் எப்பயுமே வந்துகிட்டு எனக்கு நடக்க மாட்டேங்க. ஏன்னா சாமி கூடவே இருக்கிறனால சாமி செய்வாருங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. சாமி சொன்னதை எடுத்து நம்ம நடத்துவோம் அப்படிங்கிற அந்த நிலை இல்லை. இப்படித்தான் நம்ம ஆன்மீகம் எப்படி போகுதுன்னா, இந்த உலக உலக பந்தத்தோட தான் ஒட்டி வாழ்கின்றதே தவிர, நமது குரு காட்டிய வழியில் அந்த ஞான வழியில நாம் தீவிகளை அகற்ற முடியும், நம் வாழ்க்கையை உயர்த்த முடியும், உயர்ந்த முடியும், உயர முடியும். அந்த தன்னம்பிக்கை யாருக்கு இல்லை? சாமி செய்வார், சாமியார் செய்வார், ஜோசியம் செய்யும். இதில் தான் இங்கே விட்டாச்சுன்னு இதை நிலைக்குன்னு அப்புறம் ஜோசியக்காரர்கிட்ட கூட போவாங்க. அப்புறம் தான் இதுதான் இருக்குது வாசு சாஸ்திரம். அந்த வாசு சாஸ்திரத்தை போய் பார்த்து அவர் என்ன சொல்றாரு அங்கே போய் கேட்டு வந்துடலாமா? இப்படி சுற்றுவாங்க ஒவ்வொரு வழியாக. அவங்க நிச்சயம் வீட்டை இப்படி உடைச்சி இந்த கதவை இப்படி மாற்றி வச்சிருங்க, முந்தி நல்லா இருந்திருக்கு, இடவெளியில் தான் இப்படி இருக்குது. இவர் வந்து பார்த்தோன்னே இது இடிச்சு வச்சிருந்தேன்னா சரியா போகும். அதுவும் விட்டாச்சுன்னா நீ மறைச்சிருவோம், எழுத்தை இப்படி தலையில மாற்றி வச்சுட்டேன்னா அதில் உனக்கு சக்தி வருங்கிறான். ஆனா இவங்க என்னத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னவொடனே அதை நடத்து பார்க்கறது. இப்ப நான் அதையும் விட்டுறது. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில இந்த மனித உடலுக்குத்தான் நம்ம பெற முயற்சிக்கிறோமே தவிர, இந்த மனித உடலுக்கு பின் இருளை நீக்கி நாம் பிறவியில்லா நிலை அடைய வேணுங்கிற யாருக்கு அந்த எண்ணம் பெரும்புகிறி வர்றது? கொஞ்ச நாள் தான் வாழ்றோம். ஞானிகளோ மகரிஷிகளோ யாரும் இந்த உடலோட இருக்கிறாங்களா? நம்ம குருநாதர் உடலோட இருக்கிறாரா? இவ்வளவு பெரிய சக்தி பெற்றாரு இருக்கிறாரா? ஒளியின் உடலா இருக்கிறார். இந்த உடல் இல்லை. இப்ப அவர் பின்பற்றி உணவு உழைச்சோன்னா நாமும் ஒளியின் உடலாக இந்த உடல்ல பல துன்பங்களை அணிவிக்கிறோம். அந்த துன்பம் என்ற விஷத்தை ஒளியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது அழியா செல்வம் வேணுமா? அந்த அழிஞ்சு போற செல்வம் வேணும். இது சாகாக்கலை. இன்னைக்கு நம்முடைய ஆசை நிமித்தம் உன்னு கிடைக்கலைன்னா வேதனை என்ற உணர்வு. வேதனை என்றென்று உங்க ஆசையெல்லாம் அழிஞ்சு அடியோடு நாசமாய் போகுது. விஷத்தின் தன்மையே ஆகுது. ஐயோ அம்மா 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 அம்மான்னு கட்டிக்கிட்டு போறோம். இந்த தேடி சொல்வத்தை ஏதாவது வச்சிருக்கிறோமா? கொழுந்து நல்ல உடம்புல நோயா இருக்கும்போது நல்ல துணிகளை கொடுத்தோம் நம்ம உடுத்துறோமா? தூக்கிறி அப்படிங்கிறோம். ஆனா இது மேலதான் பற்று இருக்கின்றதே தவிர, அந்த பேரின்ப பெருபற்றுங்கிற வகையில நமக்குள் வர்றதே இல்லை. இன்னைக்கு எடுத்துக்கொண்டா வாழ்வும் இல்லாமன்னா சாவா, ஒன்று வாழ்வும் இல்லாமன்னா தற்கொலை பண்ணுவோம். வீடுகள்லதான் வருது. தான் சொன்ன நிலையை பிடிவாதமா செயல்படுத்தணுங்கிற இந்த எண்ணம் தான் வருது. நம்ம எது ஆட்டி படைக்குது அதுல இருந்து நான் தப்புவது என்னன்னு வர்றதில்லை. ஆக ஒரு உணர்வின் இயக்கத்தில் நாம் அடிமையாகின்றோமே தவிர, இந்த ஆறாவது அறிவால் அதை அடிப்பெண்ணை செய்து ஞானத்தை வெளிப்பட்டு கொண்டு வருவோங்கிற ஞானம் யாருக்கும் இல்லை. அதைத்தான் நம்ம கொடுக்குறோம், எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு வர்றாங்களா? ஆகவே நாம மேலே ஏறி வந்தாலும் கூட, அந்த காலத்துல பரமபதம் என்ற சொர்க்க வாசல் அன்னைக்கு பரமபதம் விளையாடுவாங்க. முதல்ல தாய கட்டி உருட்டிட்டு வருவாங்க. அதை போட்டு உருட்டிட்டு வரப்போகும்போது முதல்ல ஏணியில் ஏறி மேலே போகும். அப்படி விறுவிறுன்னு போன உடனே மேலே பரமபதத்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்த உடனே ஒரே குசி. அடுத்தா அப்படி தாயம் வந்தோன்னு பெரிய பாம்புல போய் தின்னு சர்றும் கீழே வந்துடுது. எங்க வந்தது? பண்டியில கொண்டு கொடுத்துருப்போம். நம்ம ஆசையின் நிமித்தம் நாம் என்னும் இந்த தாயத்துல தான் இருக்கின்றது. கடைசியில பண்டி அனுசரி நாட்டத்தை பலர்ந்து நல்லது வந்தது போல மீண்டும் சுத்தப்படுத்தி தான் நீ மேல வரணும்.
முதல்ல சின்ன பாம்பு, சின்ன ஏணி, அப்புறம் பெரிய பாம்பு, பெரிய ஏணி என்ற நிலைகளுக்கு போகுது. பெரிய ஏணி பட்டோன்னு அடுத்தாப்படி பெரிய விஷயம் பாம்பு இருக்கு. ஒன்னு நில போய் முடிஞ்ச டக்குன்னு கீழே கொண்டு பொழுதும் அப்படி நினைக்கிறேன் கீழே கொண்டுலாம். இதெல்லாம் நமக்குள் இந்த பரமபதம் என்ற நிலையில் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்கின்றோம் என்று அந்த ஞானிகள் சித்தரித்து காட்டினார்கள்.